புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மாலை 3:30 நூலின்றி அமையாத உலகு சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று கோடீஸ்வரன் பில்கேட்ஸ் வெற்றி பெற்ற கதை குறித்த மதிப்புரையை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை 91.2 சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நான் கோ சாமிநாதன், எஸ்ஆர் அரங்கநாதன் உலக நிர்வாகி. நூலின்றி அமையாது உலகு என்ற தலைப்பிலே இன்று புத்தக மதிப்புரையிலே நாம் சிஎஸ் தேவநாத் எழுதிய கோடீஸ்வரன் பில்கேட்ஸ் வெற்றி பெற்ற கதை என்ற நூலினை நாம் பார்க்க இருக்கின்றோம். கோடீஸ்வரர்களின் பட்டியலில் முதலிடம் பிடித்த பட்டப்படிப்பை கூட தொடர இயலாத பில்கேட்ஸை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆம், கோடீஸ்வரன் பில்கேட்ஸ் வெற்றி பெற்ற கதை என்ற நூல், இதன் ஆசிரியர் சிஎஸ் தேவநாத். இதனை நர்மதா பதிப்பகம் வெளியிட்டுள்ளது. 2008 வெளியிடப்பட்டுள்ளது. பில்கேட்ஸ், இந்த பெயரை நீங்கள் நேசிக்கலாம் அல்லது வெறுக்கலாம், ஒருபோதும் உதறி தள்ள முடியாது. இந்த பெயருக்குரிய நபர் பேசுகிற போது உலகமே உற்று நோக்குகிறது என்றால் அது வியப்பில்லை. வீடுதோறும் உச்சரிக்கப்படுகின்ற பெயர் உங்களுக்குள்ளும் ஒரு கனவை தந்திருக்கலாம். என்ற கனவை நீங்களும் பில்கேட்ஸ் ஆக முடியும். உலக கோடீஸ்வரர்கள் பட்டியலில் இடம்பெற முடியும். அதற்கு செய்ய வேண்டியது ஒன்றுதான், கனவு காணுங்கள். அப்துல் கலாம் சொன்னதை போல், முதல் முறையாக கண்டால் கனவு, இரண்டாவது முறையாக வந்தால் லட்சியம், மூன்றாவது முறையாக வந்தால் இலக்கு என்றார். கோடீஸ்வர கனவு எல்லோருக்கும் இருக்கிறது, சிலரை பொறுத்த மட்டில்தான் நினைவாகிறது. பணம் சம்பாதிப்பதை ஒரு கலையாகவே கொண்டவர்கள்தான் கோடி கோடியாக பணம் பண்ணுகிறார்கள். அவர்களில் ஒரு சிலருக்கு மட்டுமே உலக மகா கோடீஸ்வரர்கள் இடம்பெறும் அதிர்ஷ்டம் இருக்கிறது. அவர்கள் உலகின் அமைப்பையே மாற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சமுதாயத்தின் போக்கையே திசை திருப்பும் ஆற்றல் இவர்களிடம் இருக்கிறது. இவர்களில் பில்கேட்ஸ் நம்பர் 1 இருக்கின்றார். பில்கேட்ஸிடம் உள்ள ஒரே குறை, தனது போட்டியாளர்களை தனது உயரத்திற்கு வரவிடுவதில்லை என்பதுதான். இன்று உலகின் நம்பர் 1 கோடீஸ்வரர் என்ற பெருமையை பில்கேட்ஸ் தக்க வைத்து கொள்ள முடிகின்றது என்றால் அதற்கும் இது ஒரு காரணமாக இருக்கலாம். உயர் தொழில்நுட்பத்துறையில் அதிக காலம் தாக்குப்பிடித்து நிற்பது என்பது அரிது. IBM போன்ற தாதாக்களை சீராக சவாரி செய்ய முடியவில்லை. ஆனால் பில்கேட்ஸ் வெகு முன்னதாகவே சிறு வயதிலேயே தன்னுடைய முயற்சியை தொடங்கி அதனால் சொந்த வாழ்க்கையிலும் தொழிலிலும் நம்பர் 1 நிலைத்து நிற்கிறார். உலக மக்களின் வேலை முறையை, வாசிக்கும் முறையை, ஏன் வாழ்க்கை முறையை மாற்றியமைத்த ஒரு மனிதரை பற்றி அறிந்து கொள்கின்ற ஆசை இளைய தலைமுறையைச் சேர்ந்த எல்லோருக்கும் இருக்கும். கேட்ஸ் தொழில்நுட்பத்துறையில் மட்டுமின்றி சமூக பொருளாதாரத்துறையிலும் மாபெரும் பாதிப்பாக விளங்குகின்றார். பில்கேட்ஸின் தந்தை பில்லும் தாய் மேரி மார்க்ஸ்வெல்லும் கல்லூரி காலப்படிப்பில் சந்தித்து திருமணம் செய்து கொண்டவர்கள். பில்கேட்ஸ் 6 படிக்கும்போது அவனது பெற்றோர் அவனது செயல்பாடுகள் சிறப்பாக இல்லை எனவும் அவனது செயலனை உளவியல் நிபுணரிடம் அழைத்து சென்று காண்பித்தார்கள். ஓர் ஆண்டு வரை பில்கேட்ஸ் அந்த உளவியல் நிபுணரிடம் சென்று வந்தார். நிபுணர் பில்கேட்ஸினை ஆய்வு செய்து அவரது தாயாரிடம், உங்கள் பிள்ளையை வழக்கமான நடத்தைக்கு வற்புறுத்துவதில் பயனில்லை, அவன் வித்தியாசமான ஆளாக இருக்கின்றான், எனவே அவனை அவன் போக்கில் விட்டுவிடுங்கள் என கூறினார். பெற்றோருக்கும் அவனது எண்ணத்திற்கு விட்டுவிட்டார்கள். கேட்ஸ் ட்ராம்போன் வாசிக்க பழகினார். எட்கார் ரைட்ஸ், பரோசின் டார்ஜான், மார்சியன் கதைகள் போன்றவற்றை படித்தார். கலைக்கலைஞ்சியத்தை முழுவதுமாக படித்து முடித்து விட்டார். பிராங்க்ளின் ரூஸ்வெல்ட், நெப்போலியன் போன்றவர்களின் வாழ்க்கை வரலாற்றை ஒரே மூச்சில் படித்து விட்டார். தான் சிறுவனாக இருந்த பொழுது விஞ்ஞானம் விருப்பப்பாடம், ஆனால் விண்வெளி பயணங்கள் சகஜமாகிவிட்ட நிலையில் அது ஒன்றும் அறிவு தாகத்தை ஏற்படுத்துவதில்லை என்று உணர்ந்தார். ஒருமுறை பல்கலைக்கழக சர்ச் வளாகத்தில் ரெவரண்ட் டெல் டோனரோ குருவாக இருந்தார். மலை சொற்பொழிவை, சர்மன் ஆன் த மவுண்ட், மனம் செய்பவர்களுக்கு சியாட் நகரவாசி ஊசிக்கோபுர விடுதியில் விருந்து கொடுப்பதாக உறுதியளித்திருந்தார் டர்னர். அந்த நிகழ்ச்சியில் பில்கேட்ஸுடன் 31 கலந்து கொண்டார்கள். மாத்தியுவின் 5, 6 மற்றும் 7 அதிகாரத்தை சொல்ல திணறிய பொழுது பில்கேட்ஸ் கடகடவென்று ஒப்பித்ததை கண்டு திகைத்து போனார் டர்னர். காரில் பயணம் செய்த பொழுது ஒரு முறை படித்ததை ஒப்புவித்த கேட்ஸின் நினைவாற்றலை கண்டு மெய்சிலிர்த்தார். இந்த 11 இவ்வளவு நினைவாற்றல் யாருக்கும் இருந்திருக்க முடியாது. அவன் அந்த அதிகாரங்களை பிழையின்றி ஒப்பித்ததோடு நன்றாக புரிந்து கொண்டும் இருப்பது பிரமிப்பளிக்கிறது என்றார். கேட்ஸின் பெற்றோர் நிறைய படி, சுயமக சிந்தனை செய் என்று பெற்றோர் ஊக்குவித்ததை சொல்ல வேண்டும். நான் ஒன்றும் பெரிய நினைவாற்றல் படைத்தவன் இல்லை, ஆனால் எனக்கு பிடித்தமான விஷயங்களில் நான் ஈடுபடுகிறவையில் நிரம்பவும் ஞாபக சக்தி உண்டு என்கிறார் பில்கேட்ஸ். கம்ப்யூட்டர் மோகம். உடம்பை சுகாதாரம் வைத்துக் கொள்வது, வீட்டு வேலை, கார் ஓட்டுவது போன்ற காரியங்களில் அதிக கவனம் செலுத்தவில்லை. சாப்ட்வேர் நிறுவனத்தை தொடங்கிய பிறகு கூட தனது தலையில் பொடுகு இருப்பது பற்றி கவலைப்படாமல் வேலையிலேயே மூழ்கியிருப்பார். கம்ப்யூட்டர் புரோகிராமை நேர்த்தியாக செய்வது மட்டுமே அவருடைய விருப்பமாக இருந்தது. புரோகிராம் எழுதுவதுதான் முழுமையான பரீட்சை. பலன் அளித்தாலும் பலன் அளிக்காவிட்டாலும் புரோகிராம் எழுதி கொண்டே இருக்க வேண்டும் என்பார். 1960ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் கேட்ஸ் தனது நண்பர்களுடன் சைக்கிள் சவாரி செய்து கம்ப்யூட்டர் சென்டர் கார்ப்பரேஷன் செல்வார். அங்கே எவ்வித கட்டணமின்றி அவர்கள் கம்ப்யூட்டரை பயன்படுத்த அனுமதிப்பார்கள். ஒவ்வொரு நாளும் மாலை 6 மணிக்கு இவர்களின் வருகை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். காரணம் என்னவென்றால், புரோகிராமில் ஏற்படும் தவறுகளை சரி செய்ய இவர்களின் உதவி தேவைப்பட்டது. கம்ப்யூட்டர் சென்டர் கார்ப்பரேஷனில் நாள்தோறும் புரோகிராம் செய்ய செல்லும்போது ஒரு நாள் அலுவலகத்தில் வாடகைக்குடும் நிறுவனம் கம்ப்யூட்டர் சென்டர் மேஜை, நாற்காலி போன்றவற்றை எடுத்துக்கொண்டு போனார்கள். அப்பொழுதுதான் கடன் தீர்க்க முடியாத நிலை என்றால் என்னவென்று கேட்ஸின் டீம் புரிந்து கொண்டது. இரவல் கம்ப்யூட்டரை பயன்படுத்துவதில் உள்ள சிரமம் தங்களுக்கென்று ஒரு தனி கம்ப்யூட்டர் வாங்க வேண்டும் என்று தூண்டியது. கேட்ஸிடம் $360 ஆலனும் கில்பர்ட்டும் ஆளுக்கு ஒரு தொகையை போட்டு அந்த பணத்தில் 8,800 சிப்ஸை வாங்கினார்கள். சுயமாக கம்ப்யூட்டரை உருவாக்கவும் தங்களுடைய முயற்சியில் திருப்தி அடைந்தார்கள். சிப் என்பது ஏராளமான மின்னணு சுற்றுக்களை கொண்ட ஒரு சிறிய சாதனம். ஒருங்கிணைக்கப்பட்ட மெல்லிய சிலிக்கான் தகட்டின் மீது மின் சுற்றுக்கள் வடிவத்தில் மின்னணு பாகங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. கணக்கிடல், நினைவகம், கட்டுப்பாடு போன்ற பல்வேறு பணிகளை அவை செய்கின்றன. நான் எதை விரும்புகிறேனோ, என்னை அதிகம் கவர்ந்ததோ அதை கண்டறிய முடிந்தது. என்னுடைய உந்து சக்தியாக இருந்தது. என்னை ஊக்குவிக்கும் பெற்றோர்களை பெற்றிருந்தேன். அந்த வகையில் நான் அதிர்ஷ்டக்காரன் என பில் கேட் குறிப்பிடுகின்றார். கேட்ஸிடம் அவரது நண்பர் ஆலனிடமும் ஒரு கனவு இருந்தது. சாப்ட்வேர் பிஸ்னஸில் தொடங்கும் கனவு கம்ப்யூட்டரை வெறுமனே இயக்குவது, அதில் விளையாடுவது அழுத்து போய்விட்டது. IBM டிஜிட்டல் நிறுவனங்களை அணுகி எங்களுடைய தொகுப்பையோ பதிப்பையோ நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியுமா என்று கேட்டார்கள். இல்லை, அவற்றை நாங்களே தயார் செய்து கொள்வோம். உங்களை பார்த்த ஸ்கூல் படிக்கிற பசங்கள் மாதிரி தெரியுது. போங்க போங்க, போய் படிக்கிற வேலையை பாருங்க. அனுப்பி வைத்து விட்டார்கள். வடமேற்கு மின் விநியோக அமைப்பில் பிரச்சனை வந்தபொழுது பொறியாளர்களுக்கு புரோகிராமிங் செய்து கொடுக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. கொலம்பியாவின் மின்சக்தி தேவையை ஆய்வு செய்ய வேண்டி PTP 10 கம்ப்யூட்டர் புரோகிராமில் நிறைய பிழைகள் வந்தன. பிழைகளை சரி செய்ய பில்கேட்ஸ், பால் ஆனால் அழைக்கப்பட்டார்கள். 9ஆம் மற்றும் 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் என தெரியாமலே வேலைக்கு அமர்த்தப்பட்டார்கள். 1975ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் ஹார்வர்டிலிருந்து விடுப்பு பெற்று சென்று ஆலனுடன் இணைந்து கொண்டார். கொஞ்ச நாள் கழித்து ஹார்வர்டு திரும்பினாலும் அவருடைய மனம் அல்புர்காவிலேயே, அதாவது MITC இருப்பிடம் இருந்தது. மறுமுறை விடுப்பு எடுத்து சென்றவர் திரும்பவே இல்லை. பெற்றோர் அவன் பல்கலைக்கழக படிப்பை விடுவான் என்று எண்ணவில்லை. மைக்ரோ கம்ப்யூட்டருக்கு நான் எழுதிய பேசிக்கை இப்பொழுதும் என்னால் மனக்கண்ணில் காண முடிகிறது. அந்த குறியீட்டு முறை ஆணை தொடர் விதியில் இருந்து தான் மைக்ரோசாஃப்ட் தோன்றியது. முதல் பக்கத்தில் உள்ளவற்றையும், ஏன் 2ஆம் 3ஆம் பக்கத்தில் உள்ளவர்கள் கூட என்னால் காண முடிகிறது. 1996ஆம் ஆண்டு நியூயார்க் டைம்ஸில் இப்படி எழுதுகிறார். கேட்ஸ் முதல் மைக்ரோசாஃப்ட் கம்ப்யூட்டருக்காக அவர் புரோகிராம் செய்ய எழுதியது 1975 என்பது குறிப்பிடத்தக்கது. 1980ஆம் ஆண்டு IBM கம்ப்யூட்டர் துறையில் அனைவராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ராஜாவாக வளம் வந்தது. அது மைக்ரோசாஃப்டை அணுகிய போது பில்கேட்ஸின் வயது 25. அவருடைய நிறுவனத்தில் 32 ஊழியர்கள் மட்டுமே பணிபுரிந்தனர். IBMன் மேலதிகாரி ஒருவர் பில்கேட்ஸின் புரோகிராமிங் ஒரு மேதை, பிறவியிலேயே வியாபாரத்தில் கை தேர்ந்தவர், IBM தொடர்பை கொண்டு அதிகபட்ச ஆதாயம் அடைவதற்கான இயல்புக்கும் அவரிடம் இருந்தது என பாராட்டுகின்றார். IBM அதிகாரிகள் முதன்முறையாக மைக்ரோசாஃப்ட் நிறுவன வாசலுக்கு வந்தபோது தலைமுடியை கூட வாராமல் காமா சோமா வென்று காணப்பட்ட ஒரு இளைஞனிடம் பில்கேட்ஸ் ஆஃபீஸிற்கு வழி கேட்க அவனும் அவர்களை அழைத்து சென்று இருக்கையில் அமரச் செய்து எதிர்புறம் தானும் அமர்ந்து கொண்டான். அவன்தான் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் தலைவர் என அவர்கள் அறியவில்லை. மற்ற நிறுவனங்களோடு மைக்ரோசாஃப்ட் தனித்து நிற்க அதன் ஆழ்ந்த திறமையே காரணம். 1992 பில்கேட்ஸ் கூறியது, அறிவு கூர்மை உள்ள மனங்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் சவாலை கொள்ளும்படி ஆகும். கூர்த்த அறிவு உடையவர்கள் போதிய உண்மை கிடைத்துவிட்டால் விஷயங்களை சரியான விதத்தில் சித்தரித்து விடுவார்கள். நான் ஒன்றும் கற்பிக்கிறவன் அல்ல, கற்கிறவன். கற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் என்னை சுற்றி இருப்பதால் என் வேலை எனக்கு உவப்பாக இருக்கிறது. த ரோட் எஹட் என்ற தனது நூலில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மின் விளக்கு என்றால் எப்படி எட்சன் உங்கள் நினைவுக்கு வருகிறாரோ அதுபோல் மின்பொருள் என்றால் பில்கேட்ஸ் வருவார். அவர் ஒரு பகுதி நேர கண்டுபிடிப்பாளர், பகுதி நேர தொழிலதிபர், பகுதி நேர விற்பனையாளர், முழு நேர மேதை. மகத்தான எண்ணங்கள் தத்துவ ஞானிகளிடமும் மெத்த படித்தவர்களிடம்தான் இருந்து உருவாகும் என்ற தவறான கருத்தை முறியடித்தவர் பில்கேட்ஸ். இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் என்ற பத்திரிகை பில்கேட்ஸ் சொத்து மதிப்பை பற்றி இப்படி குறிப்பிடுகிறது. பில்கேட்ஸிடம் உள்ள பணத்தை கொண்டு இந்தியாவின் வெளிநாட்டு கடன்களில் 60% அடைத்துவிட முடியும். அவர் ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய் செலவழித்தாலும் தனது சொத்து முழுவதையும் செலவழித்து முடிக்க 656 ஆண்டுகள் ஆகும் என்று குறிப்பிட்டுள்ளது. பில்கேட்ஸினுடைய கருத்துக்கள் என்னவென்றால், நான் எதை விரும்பினேனோ அது என்னை அதிகம் கவர்ந்ததோ அதை கண்டறிய முடிந்தது. என்னுடைய உந்து சக்தியாக இருந்தது. என்னை ஊக்குவிக்கும் பெற்றோர்களை பெற்றிருந்தேன். அந்த வகையில் நான் அதிர்ஷ்டக்காரன் என பில்கேட்ஸ் குறிப்பிடுகின்றார். நாம் எதை விரும்புகிறோமோ அதுவே நமக்கு பயனளிக்கும் என்பதிலே அதிகமான நம்பிக்கை கொண்டவராகவும் அதுவே செயல்படுத்தியதால் வெற்றியும் பெற்றுள்ளார். எனவே நாம் பில்கேட்ஸின் தத்துவங்களில் சிலவற்றை கேட்டாலும், நான் ஒன்றும் பெரிய நினைவாற்றல் படைத்தவன் இல்லை, ஆனால் எனக்கு பிடித்தமான விஷயங்களில் நான் ஈடுபடுகின்ற வகையில் நிரம்பவும் ஞாபக சக்தி உண்டு என்கிறார். நமக்கு நினைவாற்றல் அதிகம் இல்லை என்றாலும் நமது செயல்பாடுகளினால் அவற்றை நாம் அதிகரித்து கொள்ள முடியும் என்ற கருத்தையும் பில்கேட்ஸின் மூலம் நாம் அறிய முடிகின்றது. நாம் எவ்வாறு நமது கருத்துக்களையும் எண்ணங்களையும் ஒருமுகப்படுத்துவோம், அந்த வகையிலே நாம் பில்கேட்ஸோட கோடீஸ்வரனாக திகழ முடியும். அதற்கு உழைப்பும் கடின உழைப்பும் முயற்சியும் தேவை என்பதையும் கூறிக்கொள்கின்றேன். இதுவரை இந்த புத்தக மதிப்புரையிலே கேட்டு மகிழ்ந்த புதுகை பண்பலை நேயர்களுக்கு எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
நேர்களே, இதுவரை கோடீஸ்வரன் பில்கேட்ஸ் வெற்றி பெற்ற கதை குறித்த மதிப்புரையை வழங்கிய புதுக்கோட்டை எஸ்ஆர் அரங்கநாதன் நூலகத்தின் நிர்வாக இயக்குனர் திரு கு சாமிநாதன் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.